நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஜான்.
வணக்கம் ரேசல்.
ஒலிம்பிக் போட்டி பற்றி பேசுவோமே. இப்போ ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் வந்து இந்த வர வெள்ளிக்கிழமை துவங்குது இல்லையா? அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியோட முக்கியத்துவம், அதாவது இந்த கொரோனா பரவல் இந்த பின்னணியில் நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
முக்கியத்துவம்னு பார்த்தா ஜப்பானுக்கு தான் இருக்குது ரேசல். அதாவது போன டிகேடில் ஜப்பான் வந்து நிறைய ஒரு பெரிய பூகம்பத்தினால அங்கே என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து வந்து பெரிய சுனாமி வந்து ஜப்பானையே அலக்கழிச்சுது. இப்போது கோவிட் தொற்றும் வந்து நிறைய பேருக்கு அங்கே தொற்று ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒலிம்பிக் 2020 நடக்க வேண்டியது ஒரு வருஷம் தள்ளி வச்சாங்க. அப்புறம் இப்போ அங்கே போட்டியே நடக்கக்கூடாது, ரொம்ப எல்லாருக்கும் ஆபத்து இருக்கும் ஜப்பானியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. இருந்தாலும் உலக அரங்கில் ஜப்பானை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஜப்பான் வந்து உயர்தர தொழில்நுட்பத்துக்கு பெயர் போனதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு இயற்கை வளத்தில் காப்பதுலேயும் தாங்கள் அக்கறை இருக்குது அப்படின்னு அவங்க காமிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ்லாம் மெடல்லாம் தருவாங்க இல்லையா, அந்த மெடல் எல்லாமே ஒரு ரீசைக்கிள்டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, மின்னணு பொருட்களை, மறுசுழற்சி உள்ள மின்னணு பொருட்களை கொண்டு அந்த மெடல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானிய அரசு வந்து ஜப்பானிய பொதுமக்கள்கிட்ட உங்கள் நீங்கள் பயன்படுத்திய எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்னா, ஒரு 85,000 மேற்பட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு தான் வந்து இந்த மெடல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, இப்போது வெளிநாட்டிலேருந்து வர்ற விளையாட்டு வீரர்கள் அலுவலர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிரைவர் ஓட்டுநர் இல்லாத மகிழுந்து, டிரைவர் இல்லாத கார், அதில் வந்து அவங்க பயணம் செய்வதற்கு வசதி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரோபோ காரை வந்து கதவை திறக்கணும் கொள்ளணும் அப்படின்னாக்க அந்த வீரர்கள் அவர்களுடைய மொபைல் ஃபோன் அப்படி காமிச்சா போதும், அது கதவை திறக்கும். அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம், ஒலிம்பிக் கிராமம் இருக்குல்ல, அந்த வீரர்கள் தங்குறது அந்த இடத்த முழுக்களுமே அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டியிலேயே அவங்க வந்து அந்த ஒளிமயமாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோலார் பேனல்லாம் நம்ம வீடுகளில் மேலே கூரைகளில் போட்டிருக்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோடு இருக்குல்ல, சாலைகளுடைய தரைகளில் அவங்க வந்து சோலார் பேனல் போட்டு அதில் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் போட்டிகள் நடக்கிற எல்லா இடங்கள்லேயுமே வந்து ரோபோட்ஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வேறு ஆங்கில மொழியிலேருந்து அல்லது ஜப்பானிய மொழியிலேருந்து வேறு ஒரு மொழிக்கு நீங்கள் மொழியாக்கம் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ அங்கே நிறைய அறிவிப்புகள்லாம் வரும்ல, அது எல்லாத்தையுமே அங்கே வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். இப்படி ஜப்பான் வந்து தங்களுடைய தொழில்நுட்ப வளத்தினுடைய வீரியத்தை வந்து அவங்க காமிக்கணும், அதே நேரத்தில் இயற்கை மேலே இருக்கிற ஒரு அக்கறையை வந்து அவங்க வந்து உணர்த்தணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குது. அதனுடைய தேவை இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் இருக்குது ரைசல்.
இப்போ கோவிட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த தொற்று வந்து விளையாட்டு போட்டிகளை உலக நாடுகளில் எல்லாமே பயமுறுத்துதுன்னு, குறிப்பாக வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து அது ஒரு மிக முக்கிய காரணியாக மாறி இருக்கு. இப்போ பார்வையாளர்களுக்கு கூட அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த தகவலை சொல்லுங்களேன்.
ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? அதாவது ஒலிம்பிக்ஸ்னா பார்வையாளர்கள் இருப்பாங்க, ஒரு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க, அவங்கவுங்க நாட்டை வந்து வீரர்கள் ஓடி முன்னாடி வந்தாங்கன்னா வந்து கைத்தட்டி சத்தம் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து 68,000 நாற்காலிகள் அந்த மைதானத்தில் வந்து காலியாக இருக்கும். மற்ற சின்ன சின்ன ஸ்டேடியங்கள் அங்கங்கே நடக்கிற எல்லா இடத்துலையுமே காலியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து முன்னாடி ஓடி வந்துட்டாங்கன்னா கட்டி பிடிப்பாங்க, கை குலுக்குவாங்க, ஹைஃபை பண்ணுவாங்க, அது எதுவுமே இப்போ வந்து அனுமதி கிடையாது. அதுக்கு தான் வந்து அங்கே ஜப்பான் மருத்துவர்கள் ஒன்றியத்தோடைய தலைவர் வந்து டாக்டர் நயோட்டா உயாமா என்கிறவர் வந்து ரொம்ப, இது ரொம்ப ஆபத்து, புது வேரியண்ட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் சொல்கிற என்ன சொல்கிறார் நீங்களே
கேளுங்களேன். Tokyo Olympic kabuto.
A Tokyo Olympic strain of the virus could emerge and be named in this way, which would be a huge tragedy and also be the target of criticism for 100 years. Holding the Olympics in the current situation would be irresponsible to the athletes and would also pose a great threat to the people of Japan.
அவர் சொன்ன மாதிரியே இந்த ஒலிம்பிக் கிராமத்தில் வந்து மொத்தம் 11,000 விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அது அவர்களுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அலுவலர்கள் இருக்காங்க. ரெண்டு தென்னாப்பிரிக்க கால்பந்தாட்ட வீரர்களுக்கு வந்து கோவிட் தொற்று இருக்கிறது அவங்களே உறுதி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உலக ஒலிம்பிக் கழகத்துடைய தலைவர் தாமஸ் பேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப கோவிட் தொற்றுலாம் பூஜ்யமாக தான் இருக்கும். அவர் ஒரு உறுதிமொழி சொல்கிறாரு, கேளுங்களேன்.
All the concerned people were immediately isolated, and in this way they do not pose any risk to other participants or the Japanese population.
அவர் எவ்வளவு உறுதிமொழி கொடுத்தாலும் ஒலிம்பிக்ஸ் கழகத்துடைய உறுப்பினர், அவர் தெற்கு கொரியாவை சேர்ந்தவர் ரியோ சியோங் மின் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து இப்போ அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போதே கோவிட் தொற்று இருக்குது கண்டுபிடிச்சி அவங்கள தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் நம்ம வந்து ஃபிங்கர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதனால் என்ன பாதிப்புகள் வரும்னு இனிமே தான் தெரியும் ரைசல்.
அடுத்து நம்ம ஆஸ்திரேலிய அணி பற்றி பேசுவோமே ஜான். இப்போ துவக்க விழாவில் ஆஸ்திரேலிய அணி அணிவகுக்கப் போகுது இல்லையா, அந்த அணியில் வந்து யார் யார் கொடி ஏந்தி செல்கின்றார்கள், ஏன் அவர்களுக்கு அந்த மரியாதை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலிய அணியை எடுத்துக்கிட்டால் 474 விளையாட்டு வீரர்கள் மொத்தமாக போயிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து 254 பெண் வீராங்கனைகள், 220 ஆண் வீரர்கள் போயிருக்கிறாங்க. அதில் வந்து 16 பூர்வீக குடிமக்கள் கூட அதில் பங்கெடுக்கிறாங்க. நிறைய ஒரு 33 விளையாட்டு பிரிவில் பங்கெடுக்கிறாங்க. இந்த வருட ஒலிம்பிக்கில் வந்து அந்த அணிவகுப்பு நடக்கும்போது ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த கொடி எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு புது ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. அது பிரகாரம் பேட்டி மில்ஸ், ஒரு பேஸ்கெட் பால் ஒலிம்பிக் சாம்பியன், அவர் ஆஸ்திரேலிய பூர்வீக குடியிலேருந்து வர்றாரு. அவர் 2020 வந்து இண்டிஜினஸ் பேஸ்கெட் பால் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அவர் தோற்றுவிச்சு இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டு வாழ்க்கை இதெல்லாம் பயிற்றுவிக்கிறாரு. சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறவராக இருக்கிறாரு. கேம்பெல் உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் 2 தங்க பதக்கங்கள், 1 வெள்ளி பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் இதெல்லாம் பெற்றிருக்கிறார். ரெண்டு பேருமே இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கிறாங்க ரைசல்.
இப்போ எதிர்பார்க்கப்பட்டது மாதிரியே 2032 நடக்க வேண்டிய ஒலிம்பிக்கை வந்து குயின்ஸ்லாந்து மாநில தலைநகர் பிரிஸ்பேன் நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதன் முக்கியத்துவம் என்பதாக உங்களுக்கு என்னப்படுது?
ஆமாம் ரிசல், சுட சுட அறிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச ஒலிம்பிக்ஸ் கழகத்தினுடைய 87 உறுப்பினர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து குயின்ஸ்லாந்து பிரீமியர் அனஸ்டேஷியா பாலஷே வந்து அவங்க பிரிஸ்பேன் லார்ட் மேயர் ஆட்ரியன் ஷின்னர், நம்ம ஃபெடரல் அரசுடைய விளையாட்டுத்துறை மந்திரி ரிச்சர்ட் கால்பேக், ஆஸ்திரேலிய ஒலிம்பிக் கழக தலைவர் ஜான் கோட்ஸ் எல்லாருமா சேர்ந்து டோக்கியோ போனாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இங்கிருந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. இப்போது அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நம்ம நினைத்தாலும் ஒரு சின்ன கவலையும் இருக்குது. அது ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா 1956 வந்து மெல்பர்னில் முதல்ல ஒலிம்பிக்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் 2000 வந்து சிட்னியில் நடந்தது. இவங்க நம்ம குயின்ஸ்லாந்து பிரீமியர் சொல்லும்போது 85% ஸ்டேடியங்கள் வந்து ஏற்கனவே இங்கே நம்ம குயின்ஸ்லாண்டில் இருக்குது, பிரிஸ்பேனில் இருக்குது, அதுக்கப்புறம் சில இது கட்டினாலும் அது நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வரப்போகிற தங்குற வீரர்கள் தங்குறதுக்கு 10,729 படுக்கைகள் கொண்ட இடம் வந்து பிரிஸ்பேனில் இருக்குது. பக்கத்தில் கோல் கோஸ்டில் வந்து 2,600 படுக்கைகள், இது மாதிரி வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. $5 பில்லியன் வந்து அதுக்கு செலவு செய்ய உத்தேசிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, 17 பில்லியன் அளவுக்கு நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பொருளாதார நன்மைகள் அதுலேருந்து கிடைக்கும். குயின்ஸ்லாண்டுக்கே வந்து $8 பில்லியன் வந்து பொருளாதார நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா ஒலிம்பிக்ஸ் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிற சில நாடுகள், பல நாடுகள்னு சொல்லலாம், கடன் சுமைகளில் வந்து இப்போ உதாரணமாக 2004 வந்து கிரீஸ் ஏத்தன்ஸில் நடந்தது, $11 பில்லியன் கடனில் வந்து அது இன்னும் அது கஷ்டப்பட்டுருக்கு. 2016 வந்து ரியோவில் நடந்துச்சு, அவங்களுக்கு 155 $1 million கடன். இப்போது 2020-21 ஜப்பானில் வந்து $35 பில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு எல்லாம் போட்டு அவங்க வருமானம்லாம் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு, ஒரு என்ன ஒரு பெருமை, எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு தேசிய உணர்வு, டுகெதர்னஸ், இதெல்லாம் வரும். அப்போது பிரிஸ்பெயினில் வந்து 2032 நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பொருளாதார நன்மைகள் மாத்திரம் இல்லை, அது அது அப்போதைக்கு இப்போ கோவிட்னால் என்ன நடக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும், பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இப்போது அதனால் வர்ற பொருளாதார நன்மை மட்டும் பார்க்காம ஒரு தேசிய உணர்வோடு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆஸ்திரேலியாவை உலக அளவில் வந்து ஒரு அரங்கில் ஒரு ஒரு பெருமை மிக்க ஒரு நாடாக ஆக்குவதற்கு அது உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரைசல்,
மிக்க நன்றி. ஜான்,
நன்றி. ரைசல், நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.